ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 11, விஸ்வரூபம், பதம் 47. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீபகவானுவாச்சம் மையா பிரசன்னேன தவார்ஜுனேதிம் ரூபம் பரம் தரிஷிதம் ஆத்மயோகம் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் என்மேத்வம் அனன்யநாதிருஷ்ட பூர்வம். ஸ்ரீபகவானுவாச்சம் மையா பிரசன்னேன தவார்ஜுனேதிம் ரூபம் பரம் தரிஷிதம் ஆத்மயோகம் தேஜோமயம் விஸ்வ அனந்த ஆத்யம் என்மே த்வம் அனன்யநாதிருஷ்ட பூர்வம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, எனது அந்தரங்க சக்தியின் மூலம் இந்த தெய்வீகமான விஸ்வரூபத்தை நான் இந்த உலகத்தினுள் மகிழ்ச்சியுடன் காண்பித்தேன். எல்லையற்றதும் பிரகாசம் மிக்கதுமான இந்த ஆதி ரூபத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை. ஓம் அஜானதி மிரந்தஸ்ய ஞானஞ்சன சுலாகயம் சக்ஷோருன்மிலீதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேச தாரணிம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜயமுதீரயே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அத்தியாயம் 11, விஸ்வரூபம், பதம் 47 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் விஸ்வரூபத்தை நான் மகிழ்ச்சியுடன் காண்பித்தேன், இந்த விஸ்வரூபத்தை எனது அந்தரங்க சக்தியின் மூலமாக காண்பித்தேன், இதுவரை யாரும் கண்டதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்கின்றார் அந்த பதத்தில். சாதாரணமாக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான தப்பு காரியங்களை பல மனிதர்கள் பண்ணுகின்றார்கள். அப்படி பண்ணும்பொழுது தப்பு காரியங்களை பண்ணிவிட்டு ஏன் கடவுள் என்னை நிப்பாட்ட மாட்டார் கேள்வி கேட்கறது உண்டு. கடவுள் ஏன் தடுத்து நிப்பாற்ற மாட்டார், நான் தான் பல விதமான தப்பு காரியத்தெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, ஏன் கடவுள் அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி என்னை ஏன் பக்தனாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் கேள்விகளை கேட்பது உண்டு. ஆனால் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பகவான் கடவுள் அப்படிங்கிறவர் யாரையும் வந்து வலுக்கட்டாயப்படுத்த மாட்டார்கள். பகவத்கீதையிலே பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி அத்தியாயத்தில் அர்ஜுனா நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டது, சண்டை போடலாமா சண்டை போடக்கூடாதா, நான் சொன்ன உபதேசத்தின்படி சண்டை போட்டினா கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய் மகிழ்ச்சி அடைவாய் எல்லாம் மங்களமும் ஏற்படும், இதுக்கப்புறம் உன்னுடைய முடிவு அப்படின்னு அர்ஜுனருடைய கையிலேயே பகவான் விட்டுவிட்டார். அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு சுதந்திரத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்துருக்கின்றார். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னா நம்மளால் வந்து நமக்கு அப்புறம் ஒரு சுதந்திரம் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வேணும் இல்லையா. இப்போ குழந்தை வீட்டில் இருக்கு, சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னா அது எப்படி வாழும், இப்படி இங்கே இந்தந்த இடத்துல தான் உட்காரணும், இந்த இடத்துல தான் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து வலுக்கட்டாயப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சுவை ஒன்றுமே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானிடம் பக்தி வந்து அவரவர்கள் விருப்பப்பட்டு பக்தி செய்ய வேண்டும். கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கக்கூடாது, ஏன் நான் இவ்வளோ தப்பு பண்ணுறேனே, இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு என்னைய வந்து கிருஷ்ண பக்தனாக ஆக்கக்கூடாதா அப்படின்ட்டு அவர் ஆக்குவார். நொடி பொழுதில் நினச்சா அவர் அவரால் வந்து எல்லாரையுமே கிருஷ்ண பக்தியர்களாக ஆக்க முடியும். இருந்தாலும் அவரவர்கள் அன்பால் வந்து பகவானை சரணடைய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா அதுதான் தூய்மையாக இருக்கும். வலுக்கட்டாயமாக வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தூய்மையாக இருக்காது. ஏதோ வலுக்கட்டாயம் தானே, நம்ம விருப்பப்பட்டு நம்ம செய்யலையே, யாரோ ஒருத்தர் வந்து வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க அதனால் நம்ம செய்கிறோம். அதில் வந்து ஒரு அன்பு பாசம் ஒரு தூய்மை அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம எப்போ வந்து அன்பால் பகவானுக்கு வந்து சேவை செய்கிறோமோ அப்போ தான் தூய்மையாக இருக்கும். இது எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா, இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நான் மகிழ்ச்சியாக காண்பித்தேன் அப்படின்னு சொல்ல வர்றார். அதனால் அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கின்ற தொடர்பு அன்பினால் மட்டுமே, அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பகவானிடம் அன்பால் மட்டுமே நம் பக்தி செய்ய வேண்டும். வலுக்கட்டாயமாக கிருஷ்ணர் சொல்கிறாரே நான் செஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நம்ம செஞ்சே ஆக வேண்டும். அதாவது நம்ம தொடக்கத்தில் வந்து பரிபூர்ணமான அன்பு இருக்காது, கொஞ்சம்தான் அன்பு இருக்கும். இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே படிப்படியாக அந்த அன்பு அதிகமாக ஆகும். அதுபோல் ஒரு பக்தன் அன்புடன் சரணடைகின்றான், பகவானும் வந்து மகிழ்ச்சியாக நான் இந்த விஸ்வரூபத்தை காண்பித்தேன் அப்படின்னு பகவான் இங்கே கூறுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது பகவானுடைய அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி அப்படின்னு இரண்டு இருக்கின்றன. அந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக காண்பித்தேன் அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்தில் கிடையாது, இந்த பௌதிக உலகத்தில் மட்டும்தான் காமித்தார். இது வந்து எப்படி இந்த தேவி தேவியர்கள் பிரபஞ்சங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன அப்படிங்கிறதுனால அவர் இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்தில் கிடையாது, பௌதிக உலகத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பிரகாசங்கள் ஏகப்பட்ட பிரகாசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த விஸ்வரூபத்தில், பிரகாசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுக்கப்புறம் இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லையற்றதாக இருக்கிறது, ஏதோ ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் வந்து கிடையவே கிடையாது, எல்லையற்றதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் எப்படி கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ ஒளி கதிர்கள் வருமோ அதுபோல் இந்த விஸ்வரூபத்திலிருந்தும் ஒளி கதிர்கள் வருகின்றன அப்படின்னு பகவான் இங்கே கூறுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பலவிதமான உருவங்கள் இருக்கின்றன, தேவி தேவர்களுடைய உருவங்கள். சில உருவங்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் சில உருவங்கள் அதில் பார்ப்பதற்கு வந்து பயங்கரமாகவும் இருக்கின்றன. அதுபோல் ஒவ்வொரு உருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த விஸ்வரூபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவி தேவர்களுடைய ரூபம், யக்ஷர்கள், கிண்ணர்கள், அசுரர்கள் எல்லோருடைய ரூபமும் மாறி 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 வந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரத்தில் பயத்தையும் ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். இந்த விஸ்வரூபத்தை ஜீரணிக்கவே முடியாது. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் எப்படிங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை படைத்திருப்பார், சில நேரத்தில் நம்மளால் சில நேரத்தில் இல்லை பல நேரத்தில் பகவானை பற்றி ஜீரணித்து கொள்ளவே முடியாது. எப்படி இவ்வளோ நம்மளாக சும்மா ஒரு சின்ன வீடு கட்டுறோம் அது நமக்கு புரியுது, பகவான் இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்காரு, இவ்வளோ பெரிய இவ்வளோ சமுத்திரம் இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ மாட மாளிகைகள் இருக்குது, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இந்த பூமி இருக்குது, இதை எப்படி இவ்வளோ படைச்சிருப்பார் என்ன, ஒன்றுமே நமக்கு எதுவுமே புரியாது. அதனால தான் இதெல்லாமே வந்து ஜீரணிக்க முடியாதவை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனதிற்கு எட்டவே எட்டாது. இதெல்லாம் ஒரு சில வெற்றை மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நம்ம பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார், இதற்கு முன்பு இந்த விஸ்வரூபத்தை யாரும் கண்டிறதில்லை, நீயே முதல் முறையாக பார்க்கின்றாய் அப்படின்னு சொல்கின்றார். அதே நேரத்தில் அர்ஜுனர் வந்து விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா தேவி தேவர்களும், சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற தேவி தேவர்களும், கந்தர்வர்களும், யக்ஷர்களும், அதுக்கப்புறம் வந்து வெளிப்பகுதியில் இருக்கின்ற எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களும், மேலுகங்களில் பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்டு தரிசனம் செய்தார்கள். அப்படி தேவி தேவர்கள் எல்லோரும் ஆனந்தமாக தரிசனம் செய்கிறார்கள். அசுரர்கள் எல்லாமே வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். விஸ்வரூபத்தை பார்த்து பயம் ஏற்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மனசில் கேள்வி எழலாம், எழணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவ தூதனாக அசினாபுரத்துக்கு செல்கின்றார். மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டவர்களும் பஞ்ச பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் நம்ம வந்து சண்டை போடாமல் வந்து ராஜ்யத்தை பிரித்து கொள்ளலாம் அப்படின்ட்டுலாம் யோசிக்கும் பொழுது, துரியோதனாதிகள் ஒரு குண்டூசி நிலம் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கின்றார்கள். பல விதமான பிரச்சனைகள். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நம்ம வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்களுக்கு பாண்டவ தூதனாக பகவான் செல்கின்றார். இதுதான் பகவானுடைய அற்புதமான செயல்கள். எந்த ஒரு காரியத்தையும் வந்து பக்தர்களுக்கு அண்டி அன்புடன் செய்கின்றார். பாண்டவ தூதனாக செல்கின்றார். அப்போ பாண்டவ தூதனாக செல்லும் பொழுது அங்கே துரியோதனிடம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லுகின்றார், இவர்களுக்கு 5 கிராமங்களாவது குறைந்தபட்சம் கொடு, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது துரியோதனாதிகள் நாங்கள் ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இதுதான் வந்து பேராசையினுடைய வெளிப்பாடு. ஒரு மனுஷனுக்கு பேராசை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் பேராசை அப்படிங்கிறத ஒரு மனிதனை அழித்தே விடும். எப்படி நெருப்பு ஒரு மனிதனை அழிக்க ஒரு எதை நெருப்பில் போட்டாலும் அழித்து விடுகிறதோ, அதுபோல் இந்த பேராசை அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனையும் அழித்து விடும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா துரியோதனன் பேராசையின் உச்சக்கட்டத்தில் இருந்தான். அப்போ அவர்களுக்கு 5 குண்டூசி நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காமித்தார். விஸ்வரூபத்தை காமித்து, மடையனே நீ யாரிடம் பேசுகின்றா என்று தெரிகிறதா, இதை பார் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காமிக்கின்றார். விஸ்வரூபத்தை தரிசனம் செய்த பிறகும் அவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. இவர் பகவான் என்று அவனுக்கு, இவர் பகவான், இவரிடம் சரணடைவோம் என்று அவனுக்கு அவனோட புத்தியில் வந்து ஏற்படவே இல்லை. சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், இதை விஸ்வரூப தரிசனத்தை தான் வந்து துரியோதனனுக்கு முன்னாடியே காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பகவான் எப்படி நான் முதல் தடவையாக அர்ஜுனா உனக்கு காமிக்கின்றேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து விஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு சிறிய பகுதியை தான் வந்து துரியோதனனுக்கு காமித்தார். முழு பகுதியையும் வந்து விரிவான விஸ்வரூபத்தை துரியோதனனுக்கு காமிக்கவில்லை. ஒரு சிறிய பகுதியை மட்டும், நான் கடவுள், நான் முழுமுதற் கடவுள், என்னை பார் அப்படின்னு பகவான் துரியோதனனுக்கு காமித்தார். ஆனால் வந்து அர்ஜுனனுக்கு காமித்த விஸ்வரூபம் வந்து பரிபூர்ணமான முழுமையான விஸ்வரூபம் அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து பொருளூரில் குறிப்பிடுகின்றார். அதனால் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் தான் துரியோதனன் தான் பார்த்தான். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவன் சரணடையவே இல்லை. இதுதான் வந்து நாஸ்திக புத்தி, இதுதான் வந்து அசுரர்களுடைய குணம். பகவானையே நேராக பார்த்தாலும், அவருடைய வைபவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டாலும் பக்தன் என்ன பண்ணுவான், நமஸ்கரிப்பான், பக்தன் சரணடைவான், பக்தன் வந்து பக்தி பண்ணுவான். பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. பகவானுடைய அர்ஜுனர் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு பலவிதமான நமஸ்காரங்களையும் மீண்டும் மீண்டும் வந்து பிரார்த்தனைகளும் செய்தார். ஆனால் இந்த மூர்க்கத்தனமாக இருக்கின்ற துரியோதனன் பார்த்தன் அப்படின்னா, அவன் எந்த விதமான நமஸ்கரிக்கவும் இல்லை, பகவானிடம் சரணடையவும் இல்லை, பகவானுக்கு பிரார்த்தனை செய்யவும் இல்லை. அதுதான் வந்து அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. பார்த்தோம் அப்படின்னா திருதராஷ்டிரம் தான் பகவத்கீதையை கேட்டார், திருதராஷ்டிரம் தான் பகவத்கீதையை கேட்டார், அதே போல் அர்ஜுனன் தான் பகவத்கீதையை கேட்டார். ஆனால் திருதராஷ்டிரருடைய மனதில் எந்த விதமான தூய்மையும் ஏற்படவில்லை. அதுபோல் இந்த சமுதாயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பல மனிதர்கள் பகவத்கீதையை படிப்பதுண்டு. ஆனால் வந்து அவர்களுக்கு வந்து பக்தி ஒரு ஆச்சாரியரின் மூலமாக, பரம்பரையின் மூலமாக அவர்கள் கேட்கவில்லை, படிக்கவில்லை அப்படின்னா, துரியோதனன் எப்படி விஸ்வரூபத்தை பார்த்து அவனுக்கு எந்த விதமான மனதில் ஏற்படவில்லையோ, எப்படி திருதராஷன் பகவத்கீதையை கேட்ட பிறகு அவனுக்கு எந்த விதமான தூய்மையும் ஏற்படவில்லையோ, அதுபோல தான் வந்து நம்ம ஏதோ ஒரு பகவத்கீதை எடுத்தோம், இது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, அதுபோல் எதனாவது ஒரு பகவத்கீதை எடுத்தோம் படித்தோம் அப்படின்னா நமக்கு மனசில் எந்த விதமான தூய்மையும் ஏற்படாது. குரு பரம்பரையின் மூலமாக வர பகவத்கீதையை நாம் தெளிவாக இருக்கக்கூடிய பகவத்கீதை உண்மை உருவில் சில பிரபுபாதர் அற்புதமாக பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கார். இது போன்ற உத்தமமான பகவத்கீதையை எடுத்து நம்ம ஆச்சாரியரின் மூலமாக நம்ம படித்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம்தான் பகவத்கீதையை நம்மளெல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும் நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நான் மகிழ்ச்சியாக காண்பித்தேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இந்த விஸ்வரூப தரிசனம் இதற்கு முன்பு யாரும் கண்டதில்லை அப்படின்னும் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.